அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. நவம்பர் மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் பிரபல இலங்கை தமிழ் கவிஞரும் நடிகருமான வ ஐ ச ஜெயபாலன் இலங்கையின் மாங்குளம் பகுதியில் இலங்கை ராணுவத்தால் கைது செய்யப்பட்டிருப்பது குறித்த செய்திகள். இலங்கை மீனவ ஒத்துழைப்பு அமைப்பின் மன்னார் மாவட்ட இணைப்பாளர் சுனேஷ் சோசையின் வீட்டிற்கு சென்ற அடையாளம் தெரியாத ஆட்கள் அவரை அச்சுறுத்தியதாக வந்திருக்கும் புகார்கள் குறித்த செய்திகள்.
கடத்தி வைத்திருக்கின்றவர்களுக்கு விடுதலை இல்லை, கடத்தி வைத்திருக்கின்றவர்களுக்கான தீர்வு இல்லை என்றுதான் நாங்கள் திரும்ப கேட்கின்றோம். தீர்வை தாருங்கள் என்று கேட்கின்றவர்களை திரும்ப கடத்துவதற்கு முயற்சிப்பது, அவர்களை விரட்டுவதற்கு முயற்சிப்பது ஒரு அநாகரிகமான செயல்பாடு.
இலங்கையின் போரில் கணவனில் இழந்த விதவைகளின் எண்ணிக்கை ஏறக்குறைய 100,000 தொழுவதாக இன்று நடந்த விதவைகள் மாநாட்டில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறித்த செய்திகள், நேபாள தேர்தல் குறித்த ஒரு ஆய்வுக் கண்ணோட்டம் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
லண்டன் பிபிசி தமிழோசை விளங்கும் செய்திகள். வாசிப்பவர் விமல் சுக்கநாதன். லண்டனில் உள்ள வீடொன்றில் 30 வருடங்களாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த 3 பெண்களை பற்றி விசாரணை நடத்தி வரும் பிரிட்டிஷ் போலீசார் உளவியல் ரீதியாக கட்டுப்படுத்தப்பட்ட மிகவும் சிக்கலான குழப்பகரமான சம்பவங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த பெண்கள் துன்புறுத்தப்பட்டு அடிக்கப்பட்டார்களா என்ற குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்படுகின்றன. இது பற்றி கைது செய்யப்பட்டுள்ள முதிய தம்பதிகள் இருவர் மீது அடிமைகளாக வைத்திருந்த குற்றச்சாட்டுகளும் வந்தேறு குடியேற்ற குற்றங்களும் விசாரிக்கப்பட்டு வருகின்றன. 67 வயதான இந்த தம்பதிகள் பிரிட்டிஷ் குடிமக்கள் அல்ல என்றும், 1970ஆம் ஆண்டில் ஒரு தடவை கைது செய்யப்பட்டவர்கள் என்றும் போலீசார் கூறியிருக்கிறார்கள். வேறு விவரங்கள் இதையும் போலீசார் வெளியிட மறுத்திருக்கிறார்கள். லட்வியாவில் தலைநகர் ரிகாவில் அங்காடி ஒன்றின் கூரை இடிந்து விழுந்ததில் தீயணைப்பு படையினர் 3 உட்பட 40 பேர் வரை கொல்லப்பட்டதாக மீட்பு சேவைகள்
கூறுகின்றன. Persons who still are trapped there. The institutions who investigate such things, they will start to work later.
35-க்கும் அதிகமானோர் காயமடைந்திருக்கிறார்கள். உயிர் தப்பியவர்களை தேடும் பணி தொடரும் நிலையில் இடிபாடுகளில் அகப்பட்டவர்களின் உறவினர்கள் வெளியிலே காத்து நிற்கிறார்கள். மேலும் எவராது உயிருடன் மீட்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைந்து வருவதாக உள்ளூர் செய்தியாளர் ஒருவர் கூறியிருக்கிறார். விபத்துக்கான காரணம் இன்னும் தெளிவாகவில்லை. புலன் ஆய்வுகள் தொடர்கின்றன. தென்னாப்பிரிக்க நாட்டில் ஊழல் குற்றச்சாட்டொன்றில் மையமாக இருக்கும் தென்னாப்பிரிக்க அதிபரின் தனியார் இல்லத்தின் புகைப்படங்களை தென்னாப்பிரிக்க ஊடகங்கள் பிரசுரித்து அரசாங்க எச்சரிக்கைகளை வெளிப்படையாக மீறியிருக்கின்றன. படங்களை பிரசுரித்தால் பாதுகாப்பு சட்டங்களை மீறும் ஒரு செயல் என்று அரசாங்க எச்சரிக்கையை சுட்டிக்காட்டியுள்ள ஒரு பத்திரிகை, சரி எங்களை கைது செய்யுங்கள் பார்க்கலாம் என்று தலைப்புச் செய்தியோடு இந்த படங்களை வெளியிட்டிருக்கிறது. குவாசூலு நட்டால் பகுதியில் அதிபரின் வீட்டை புனரமைத்து பாதுகாப்பு உபகரணங்களை பொருத்துவதற்கு $20 மில்லியன் அரசாங்கம் செலவிட்டதாக இந்த விவகாரத்தை விசாரணை செய்யும் நீதி விசாரணை அதிகாரி கூறியிருக்கிறார். பிலிப்பீன்ஸின் மையப்பகுதியை இம்மாதம் தாக்கிய ஹயான் சூறாவளியில் 5,000 அதிகமானோர் பலியானதாக இந்த நாட்டு மக்கள் இப்போது கூறுகிறார்கள். பெரும் நிலப்பரப்பு வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டுள்ள நிலையில் 23,000 காயமடைந்திருப்பதோடு 1,500 காணவில்லை என்றும் கூறப்படுகிறது. உயிர் தப்பியவர்களுக்கான உதவிப் பணிகளை சர்வதேச நாடுகள் முன்னெடுக்கும் நிலையில் மீள் கட்டுமானத்திற்கான முன்திட்டங்களை அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. அல் கொய்தாவின் தலைவர் ஒசாமா பின்லாடனை அமெரிக்க CIA ஒற்றர்கள் பாகிஸ்தானில் கண்டுபிடிக்க தடுப்பு ஊசி மருந்து ஏற்றுதல் என்று கிராமத்தில் போலி ஏற்பாடுகளை செய்து கொடுத்ததாக கருதப்படும் மருத்துவர் ஷகீல் அஃப்ரிடி மீது பாகிஸ்தான் போலீசார் கொலை குற்றச்சாட்டு தாக்கல் செய்திருக்கிறார்கள். பூரக்குடி மக்கள் வாழும் பாகிஸ்தானின் கைபர் பகுதியில் 8 வருடங்களுக்கு முன்னர் தமது நோயாளி ஒருவரின் மரணத்திற்கு காரணமாக இருந்தார் என்று டாக்டர் அஃப்ரிடி மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் மீது திடீர் பாய்ச்சல் ஒன்றை ரகசியமாக நடத்திய அமெரிக்க படைகள் ஒசாமா பின்லாடனை கொலை செய்த சம்பவம் பாகிஸ்தான் மக்களை கொதிப்படைய வைத்திருந்தது. இதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட டாக்டர் அஃப்ரிடிக்கு நாட்டுக்கு எதிராக சதி செய்த குற்றத்திற்காக 33 வருட கால சிறை தண்டனை வழங்கப்பட்டது. ஆனால் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த தண்டனை ரத்து செய்யப்பட்டு புதிய விசாரணை ஒன்றுக்கு உத்தரவிடப்பட்டது. உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை நோவேயின் மெக்னஸ் கார்ல்சன் வென்றிருக்கிறார். 2007 முதல் உலக சாம்பியனாக இருந்த இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்தை செஸ்ஸின் மோசார்ட் என்று வர்ணிக்கப்படும் 22 வயதான கார்ல்சன் தோற்கடித்தார். 12 சுற்றுகள் கொண்ட சென்னை போட்டியில் 3 போட்டிகளை வென்ற கார்ல்சன் 7 போட்டிகளில் சமநிலை பெற்றார். செய்திகள் இத்தோடு நிறைவடைந்தன.
அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் ட்விட்டர் மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். பிரபல இலங்கை தமிழ் கவிஞரும் நடிகருமான வ.ஐ.ச.ஜெயபாலன் இலங்கையின் மாங்குளம் பகுதியில் இன்று இலங்கை ராணுவத்தால் கைது செய்யப்பட்டிருப்பதாக வந்திருக்கும் செய்திகள் குறித்து இலங்கை காவல்துறையின் சார்பில் பேசவல்ல அதிகாரியான ASSP அஜித் ரோஹண அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
மாங்குளம் பிரதேசத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விசா நிபந்தனைகளை மீறியமை தொடர்பில் குடிவரவு குடியகழ்வு சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டார். சுற்றுலா விசாவில் தான் அவர் இலங்கைக்கு வந்திருக்கிறார். அவர் பல இடங்களில் கூட்டங்கள் நடத்தியிருக்கிறார். சுற்றுலாவுக்கு புறம்பான செயற்பாடுகளில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். அது தொடர்பான தகவல்கள் நமக்கு கிடைத்தன. அவற்றை ஆராய்ந்து பார்த்து அந்த தகவல்கள் உண்மை என்று அறிந்த பின்னரே நாங்கள் அவரை கைது செய்திருக்கிறோம் என்று கூறிய காவல்துறை பேச்சாளர் SSP அஜித் ரோஹண, கவிஞர் ஜெயபாலன் தொடர்பில் குடிவரவுத்துறை அதிகாரிகள் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பார்கள் என்று கூறினார். புலம்பெயர்ந்த தமிழர்களை இலங்கைக்கு வருமாறு ஒருபுறத்தில் அழைத்துக் கொண்டு இப்படி அவர்களை கைது செய்தால் எப்படி நம்பிக்கையுடன் மக்கள் நாட்டுக்கு வருவார்கள் என்று காவல்துறை பேச்சாளரிடம் மீண்டும் கேட்டேன்.
அப்பே நாட்டே இன்ன திமல ஜனதாவட்ட இவாகேம் அப்பே நாட்டின் பிற்நாட்ட வாழ்த்து கீழ் என்ன திமல ஜனதாவட்ட அப்பே கட்டத்த என்ன குழுவா ஓனே மேலாம்.
வெளிநாடுகளில் வாழும் எங்கள் நாட்டைச் சேர்ந்த தமிழர்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நாட்டுக்கு வர முடியும். ஆனால் அவர்கள் இங்கு வந்து 3 இனங்களுக்கு இடையிலும் மீண்டும் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடாது. இனங்களுக்கு இடையில் ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டுமே தவிர பிரச்சனை ஏற்படுத்தக்கூடாது. மீண்டும் இங்கு பிரச்சனை ஏற்படும் விதத்தில் இனவாதத்தை தூண்டும் விதத்தில் நடந்து கொள்ள அவர்களுக்கு இடமளிக்கப்பட மாட்டாது. யாராவது சுற்றுலா விசாவில் வந்து பிரச்சனை ஏற்படுத்தினால் கைது செய்யப்படுவார் என்றார் காவல்துறை பேச்சாளர் SSP அஜித் ரோஹண. இனங்களுக்கிடையில் ஒற்றுமையை சீர்குலைக்கும் விதத்தில் கவிஞர் ஜெயபாலன் அப்படி என்ன செய்தார் என்று மீண்டும் அவரிடம்
கேட்டேன்.
நமக்கு கிடைத்திருக்கின்ற தகவல்களின் படி அவர் சில இடங்களில் கூட்டங்கள் சிலவற்றை நடத்தியிருக்கிறார். அந்த கூட்டங்களில் எமது நாட்டில் உள்ள தமிழ் பேசும் மக்கள் மத்தியிலும் சிங்கள மக்கள் மத்தியிலும் முரண்பாடுகளை ஏற்படுத்தும் விதத்தில் பேசியிருக்கிறார். அவ்வாறு பேசியுள்ளதன் மூலம் கடந்த 30 ஆண்டுகளாக நிலவிய சூழலை மீண்டும் ஏற்படுத்த பார்க்கிறார் அவர். அதனால் மீண்டும் இனங்களுக்கிடையில் பிரச்சனை ஏற்படலாம். அதனால் தான் அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றார் இலங்கை காவல்துறை பேச்சாளர்.
இலங்கை காவல்துறையின் சார்பில் பேசவல்ல அதிகாரியான SSP அஜித் ரோஹனாவை செவி கண்டவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இலங்கை மீனவ ஒத்துழைப்பு அமைப்பின் மன்னார் மாவட்ட இணைப்பாளர் சுனேஷ் சோசையின் வீட்டிற்கு சென்ற அடையாளம் தெரியாத ஆட்கள் வீட்டில் இருந்தவர்களை அச்சுறுத்தியதாக புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் பவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கை மீனவர் ஒத்துழைப்பு அமைப்பின் மன்னார் மாவட்ட இணைப்பாளர் சுனேஷ் சோசை அவர்களின் வீட்டிற்கு வியாழக்கிழமை அதிகாலை 2 அளவில் சென்ற அடையாளம் தெரியாத ஆட்கள் அவருடைய வீட்டுக்கதவை தட்டி வீட்டில் இருந்தவர்களை அச்சுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சம்பவ நேரம் சுனேஷ் சோசை அவர்கள் வீட்டில் இருக்கவில்லை என்றும் கை குழந்தையுடன் இருந்த அவருடைய மனைவியை அவர்கள் அச்சுறுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக மன்னார் பிரஜைகள் குழுவினர், இலங்கை மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தினர் மற்றும் பொது அமைப்புகளின் முக்கியஸ்தர்கள், ஊர் மக்கள் என பலரும் மன்னார் ஆயர் ராயப்பு ஜோசப் அவர்களின் தலைமையில் மன்னார் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் மற்றும் மன்னார் உதவி போலீஸ் அத்தியட்சகர் சூதபால ஆகியோரை சந்தித்து எடுத்து கூறி மகஜர்கள் கையளித்திருக்கின்றார்கள். இது பற்றி மன்னார் பிரஜைகள் குழு தலைவர் அருட்தந்தை ஜெபமாலை அவர்களிடம் கேட்டேன்.
நேற்று அதிகாலை 1:30 சுனேஷ் என்பவருடைய வீட்டிற்கு புலனாய்வு துறையினர் என்று சொல்லப்படுகின்றவர்கள் சென்று அவருடைய மனைவியை அச்சுறுத்தி இருக்கின்றனர். அவர் வீட்டில் இல்லாத வேளையிலே மொபைல் போன் ஊடாக அவரோடு தொடர்பு கொண்டு அவரை பலவாறு அச்சுறுத்தி, அதாவது நீ உனக்கு ஏற்கனவே இத்தனையோ தடவை சொல்லிவிட்டாச்சு, நீங்க தொடர்ந்து இதை செய்து கொண்டிருக்கிறீர்கள், அது உங்களை இனி உயிரோட வச்சிருக்க சரியில்லை என்ற சுனேஷ் அவர்களை அச்சுறுத்தினார்கள். அவருக்கு இது முதல் தடவையில இரண்டு மூன்று தடவை இவ்வாறான நிகழ்வு நடந்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, எங்களுடைய பிரஜைகள் குழுவுக்கும் வந்து நாங்கள் புலனாய்வு துறையினர் உங்களுக்கு என்ன வேலை செய்கிறீர்கள், எவ்வாறான நடவடிக்கை எடுக்கிறீர்கள், உங்களிடம் என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கின்றன போன்ற விவரங்களையும் அவர்கள் எங்களிடம் கேட்டு வந்திருக்கிறார்கள். ஆனாமல் போன ஆட்கள் தொடர்பாக அவர்களுடைய பிரச்சனைகளை வெளிக்கொணர வேண்டும் என்பதற்காக நாங்கள் பல்வேறு வேலை திட்டங்களை செய்து வருகின்றோம். அவை இவ்வாறான வேலை திட்டங்களை முடக்குவதற்காகவோ அல்லது வேறு எதற்காகவோ அல்ல தெரியவில்லை, அவர்கள் இவ்வாறான செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள்
என்றார் அருள்தந்தை ஜெயமாலை அவர்கள். இந்த அச்சுறுத்தல் தொடர்பாக ஜனாதிபதியின் கவனத்திற்கு மகஜர் மூலமாக தாங்கள் கொண்டு வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார்.
அதான் இவ்வாறான செயற்பாடுகளை இனிமேல் நடைபெறாது, தடுக்க வேண்டும் என்று அவரையும் கேட்டிருக்கிறோம். நாங்கள் ஜனாதிபதிக்கு நாங்கள் அட்ரஸ் பண்ணிருக்கோம் அந்த கடிதத்தை.
இப்ப நீங்க சொன்னதுக்கு உதவி போலீஸ் அத்தியட்சர் என்ன சொல்லி இருக்கிறார் இன்றைக்கு உங்களுக்கு?
அவர் சொன்னார், இவ்வாறான புலனாய்வு துறையினர் என்று சொல்லி தங்களிடம் இல்லை என்றும், அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பதாகவும், கடந்த காலம் நடந்த சம்பவங்களுக்கும் தாங்கள் நடவடிக்கை எடுப்பதாகவும் எங்களிடம் உறுதிமொழி அளித்தார்கள்
என்றார் அருட்தந்தை ஜெயமாலை அவர்கள். இந்த விடயம் தொடர்பாக கருத்து வெளியிட்ட மீனவர் ஒத்துழைப்பு அமைப்பைச் சேர்ந்த ஜேசுதாசன் அவர்கள்,
இது ஜனநாயக நாடு என்றால் மனித உரிமைகளை மதித்து நடக்கும் நாடு என்றால் இவ்வாறு இனிமேல் இவ்வாறு அச்சுறுத்தப்படக்கூடாது. எத்தனை பேர் ஏற்கனவே கடத்திருக்கின்றீர்கள், இன்னமும் கடத்துவதற்கு ஒன்றும் இல்லை. கடத்தி வைத்திருக்கின்றவர்களுக்கு விடுதலை இல்லை, கடத்தி வைத்திருக்கின்றவர்களுக்கான தீர்வு இல்லை என்றுதான் நாங்கள் திரும்ப கேட்கின்றோம். தீர்வை தாருங்கள் என்று, தீர்வை தாருங்கள் என்று கேட்கின்றவர்களை திரும்ப கடத்துவதற்கு முயற்சிப்பது, அவர்களை விரட்டுவதற்கு முயற்சிப்பது ஒரு அநாகரிகமான செயல்பாடு. அது உளவுத்துறை என்று சொல்லுகின்றார்கள், எங்களுக்கு தெரியாது யார் அவர் உளவுத்துறையினரா இல்ல தங்களுடைய சொந்த லாபத்துக்காக செய்கின்றார்களா, அது எங்களுக்கு தெரியாது. ஆகவே மனித உரிமைக்காக போராடுறவர்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கின்றது. மக்களுக்காக போராடுகின்ற ஆயர் அருட்தந்தையர்கள் எங்களை போல மனித உரிமை பாதுகாவலர்களுக்கு இவ்வாறான அச்சுறுத்தல் வரக்கூடாது என்பதை நாங்கள் இது இறுதியாக இருக்க வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றோம்
என தெரிவித்தார்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம். இலங்கை போரினால் கணவனை இழந்த விதவைகளின் எண்ணிக்கை ஏறக்குறைய 100,000 தொடுவதாக இன்று நடந்த விதவைகள் மாநாட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
போரினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் 90,000 மேற்பட்ட குடும்பங்கள் பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்கள் என உள்நாட்டு தன்னார்வ தொண்டர் அமைப்பான விழுது ஆற்றல் மேம்பாட்டு மையத்தின் நிறைவேற்று இயக்குனர் சாந்தி சச்சிதானந்தம் தெரிவித்துள்ளார். இன்று மட்டக்களப்பில் நடைபெற்ற விதவைகள் மகாநாடு 2013 ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய போதே இதனை அவர் தெரிவித்துள்ளார். விழுது ஆற்றல் மேம்பாட்டு மையத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் யாழ்ப்பாணம், புத்தளம், திருகோணமலை, மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் இருந்து மூவினங்களையும் சேர்ந்த விதவைகள் செயலணிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். போருக்கு பின்னர் பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாக இங்கு ஆராயப்பட்டது. மாநாட்டு முடிவில் பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களின் பாதுகாப்பு, கல்வி, சமூக கலாச்சாரம் உட்பட 6 விடயங்களை உள்ளடக்கிய பிரகடனம் ஒன்றையும் அரசாங்கத்திடம் முன்வைக்கும் வகையில் சாந்தி சச்சிதானந்தம் வெளியிட்டார்.
நமது பிரதேசங்கள் இராணுவமயப்படுத்தப்பட்டதனாலும் அங்கு இராணுவ படைகளின் அதிகரித்த நடமாட்டத்தினாலும் நாம் நமது பாதுகாப்பு குறித்து அஞ்சுகின்றோம். பௌதிக ரீதியான பாதுகாப்பின்மையினால் நமது சுதந்திர நடமாட்டம் தடைப்படுகின்றது. எமக்கு பாதுகாப்பான நிரந்தர வீட்டு வசதிகள் அளிக்கப்படாமை எமது பாதுகாப்பின்மையை இன்னும் அதிகரிக்கின்றது. இராணுவத்தினரின் பிரசன்னமானது விசேடமாக பொது விடங்களில் பாலியல் வன்முறைகளுக்கும் பாலியல் தொந்தரவுகளுக்கும் சந்தர்ப்பங்களை உருவாக்குகின்றது. எம்மை பாதுகாக்க வேண்டிய கடமைகள் கொண்ட காவல்துறையினரும் எமக்கு எதிரான வன்முறை அதிகரிப்பதற்கான காரணிகளாக இருக்கின்றன. நாம் கோருவதாவது எமது பிரதேசங்களில் இராணுவத்தினரின் பிரசன்னம் குறைக்கப்பட வேண்டும். எம்மை பாதுகாக்க கடமைப்பட்டவர்கள் காவல்துறையினர் தமது கடமைகளை சரிவர மேற்கொள்ள வேண்டும்
என்று கூறப்பட்டுள்ள அந்த பிரகடனத்தில் காணாமல் போனோர் மற்றும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் தொடர்பாக கவலை வெளியிடப்பட்டுள்ளது.
காணாமல் போனோரை பற்றிய தகவல்களை அரசு நமக்கு தர வேண்டும். தடுப்பு காவலில் இருப்போர் விடுதலையாக வேண்டும். அதற்கான சட்ட உதவியை வழங்குவதோடு வழக்குகளின் முன்னேற்ற விவரங்கள் குடும்பங்களுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும். காணாமல் போனோர் தொடர்பாக புலன் விசாரணை செய்வதற்கு ஆண் அலுவலர்கள் எமது வீடு தேடி வருவது பாலியல் தொந்தரவுகளுக்கு இட்டு செல்லுகின்றது. இது சமூகத்தின் பழிச்சொல்லுக்கும் அம்மை ஆளாக்குகின்றது. தனியே வாழும் பெண்களுடன் தொடர்புகளை பேணுவதற்கு பெண் காவல் உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட வேண்டும். எமக்கு வழங்கப்பட வேண்டிய நட்ட ஈடுகளின் தன்மையும் அவற்றை பெற்றுக்கொள்ளும் முறையும் எமக்கு தெளிவாக அறிவிக்கப்பட வேண்டும். இழந்த உயிரை ஈடு செய்ய முடியாவிடனும் வழங்கப்படும் நட்ட ஈடு ஓரளவாவது உயிரிழப்பினால் குடும்பம் இழந்தவற்றின் பெறுமதியாக இருக்க வேண்டும்
என்று தெரிவிக்கப்பட்டுள்ள அந்த பிரகடனத்தில், குடும்பங்களுக்கு தலைமை தாங்கும் பெண்களின் சமூக கலாச்சார விடயங்கள் தொடர்பாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
தமது கணவரை இழந்த பெண்களும், கணவரிடம் இருந்து பிரிந்து வாழும் பெண்களும் சமூகத்தினால் ஒதுக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. மீண்டும் குடும்ப பந்தத்தில் இணைய விரும்பும் பெண்கள் சமூகத்தின் அவச்சொல் குறித்து பயப்படும் நிலை இருக்கின்றது. மீண்டும் திருமணம் முடிக்கும் பெண்களும் தமது பிள்ளைகளை தமது வயோதிப பெற்றோர்களின் கவனிப்பில் விட்டு செல்ல நேருவதால் அப்பிள்ளைகளுக்கான கவனிப்பும் குறைகின்றது. நாம் கூறுவதாவது, சமூகத்தில் தனியாக வாழும் பெண்களின் உரிமைகள் தொடர்பாகவும் அவர்களின் சமத்துவம் சுய கௌரவம் தொடர்பாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். குறிப்பாக ஆண்கள் மத்தியில் பால்நிலை உறவுகளை பற்றிய மனப்பாங்கு மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும்
என்று குறிப்பிடப்பட்டுள்ள விதவைகள் மாநாடு பிரகடனத்தில், வாழ்வாதாரமும் சமூக பாதுகாப்பும் சுகாதாரமும் சத்துணவும் சலுகைகளும் உதவி திட்டங்களும் போன்ற விடயங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளது.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். இலங்கையில் காணாமல் போனவர்கள் தொடர்பாக போராடுபவர்கள் குறித்து சமீபத்தில் பிரபல கிரிக்கெட் ஆட்டக்காரர் முத்தையா முரளிதரன் தெரிவித்திருந்த கருத்துக்களுக்கு எதிராக சாவகச்சேரியில் கண்டன தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் பிரபல கிரிக்கெட் நட்சத்திரமாகிய முத்தையா முரளிதரன் அவர்கள் யுத்த காலத்தில் காணாமல் போயுள்ளவர்கள் தொடர்பில் அண்மையில் தெரிவித்திருந்த கருத்து தொடர்பாக சாவகச்சேரி நகரசபையில் கண்டன தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. பொதுநலவாய மாநாட்டின் போது இலங்கை வந்திருந்த பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கமரன் அவர்கள் முத்தையா முரளிதரனை சந்தித்த சந்தர்ப்பத்தில் அவர் இந்த சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டிருந்தார். இது தொடர்பில் ஏற்கனவே கண்டன குரல் எழுப்பப்பட்டுள்ள நிலையில் சாவகச்சேரி நகரசபையில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினராகிய பரமசாமி ஸ்ரீதரன் அவர்கள் இந்த தனிநபர் பிரேரணை கொண்டு வந்திருக்கின்றார். சாவகச்சேரி நகரசபையில் இந்த பிரேரணை கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருப்பதை அதன் தலைவர் ரபியல் தேவசகாயம் பிள்ளை அவர்கள் பிபிசி தமிழோசையிடம் உறுதிப்படுத்தினார்.
சர்வதேச ஊடகங்கள், ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்புகள், ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டும் காணாமல் போயுள்ளதை உறுதிப்படுத்துகின்ற வேளையில் ஒரு விளையாட்டு வீரர் தமிழ் தாய்மாரின் மனதை புண்படுத்தும் வகையில, ஒரு இழிவுபடுத்தும் வகையில அந்த செய்தியை அவர் வெளியிட்டிருந்ததை கண்டிப்பதாக அவர்களுடைய பிரேரணையை கொண்டு வந்தார். உறுப்பினர் சுதர்சன் அவர்கள் அனுமதித்தார். எங்களுடைய சபையிலே மொத்தமாக 11 உறுப்பினர்கள், 9 பேர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, 2 பேர் அரசு தரப்பினர். இந்த பிரேரணையை கொண்டு வருகின்ற போது அரசு தரப்பு உறுப்பினர்கள் மௌனமாக இருந்தார். அவர்களுடைய எதிர்ப்புகள் எதுவும் தெரிவிக்கப்படாமையால் இந்த பிரேரணை சபையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது
என்றார் சாவகச்சேரி நகரசபை தலைவர் ரபியல் தேவசகாயம் பிள்ளை அவர்கள். இந்த பிரேரணையை சபையில் ஏன் நீங்கள் கொண்டு வந்தீர்கள் என்று நகரசபை உறுப்பினர் பரமசாமி ஸ்ரீதரன்
செய்தியாளர் மாணிக்க வாசகம். இந்த கண்டனங்கள் தொடர்பில் முத்தையா முரளிதரனின் கருத்துக்களை பெற பிபிசி தமிழோசையில் சார்பில் முயலப்பட்டது. அவர்களுடைய கருத்துக்கள் கிடைக்கப்பெறவில்லை. கிடைத்ததும் ஒலிபரப்புகிறோம். இலங்கைக்கு சென்ற பிரிட்டிஷ் பிரஜையை கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட நபருக்கு இன்று நீதிமன்றத்தில் பிணை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
குராம் ஷேக் எனும் பிரித்தானிய வாசியை கொலை செய்தமை தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள தங்காலை பிரதேச சபையின் தலைவர் சம்பத் விதான பத்திரன உட்பட ஆறு எதிரிகளுக்கு குற்றப்பத்திரிகைகளை கையளித்ததன் பின்பு அவர்களை பிணையின் கீழ் விடுதலை செய்வதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. சம்பந்தப்பட்ட எதிரிகள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகிய பின்னரே நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்ததாக எதிரிகள் சார்பில் ஆஜரான சட்டவாதி சாப்திக வெள்ளப்புலி பிபிசியிடம் தெரிவித்தார். இன்று வழக்கு அழைக்கப்பட்ட போது நீதிபதியின் உத்தரவுக்கமைய குற்றப்பத்திரிகைகள் வாசிக்கப்பட்டது. அதன் பின்பு எதிரிகளை பிணையின் கீழ் விடுதலை செய்வது சம்பந்தமாக எந்தவிதமான ஆட்சேபனையும் இல்லை என அரச சட்டவாதி நீதிமன்றத்துக்கு அறிவித்தார். இதன்படி ஒவ்வொரு எதிரியும் தலா 500,000 ரூபாய் சரீர பிணையின் கீழ் விடுதலை செய்யுமாறு நீதிபதி உத்தரவிட்டார். அதேபோன்று எதிரிகளின் வெளிநாட்டு பயணங்களை தடை செய்த நீதிமன்றம் சாட்சியாளர்களை அச்சுறுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் உத்தரவிட்டது. சாட்சியாளர்கள் அச்சுறுத்தப்படுவதாக முறைப்பாடுகள் முன்வைக்கப்படும் சமயத்தில் பிணை உத்தரவை ரத்து செய்துவிட்டு வழக்கு விசாரணை முடிவடையும் வரை விளக்க மறியலில் வைப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் நீதிபதி எதிரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தார். அதன் பின்பு வழக்கு விசாரணை எதிர்வரும் December 2 வரை ஒத்திவைக்கப்பட்டது. கடந்த 2011 December 25 தங்காலை பிரதேசத்தில் அமைந்துள்ள உல்லாச விடுதியொன்றில் வைத்து குராம் ஷேக் எனும் பிரித்தானிய வாசியை கொலை செய்தமை சம்பந்தமாக 17 குற்றச்சாட்டுகளின் கீழ் சட்டமா அதிபரினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
கொழும்பு செய்தியாளர் KS உதயகுமார் வழங்கிய இந்த செய்தியுடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. அடுத்து இந்திய செய்தி ஒன்று தருகிறார் பூபாலரட்னம் சேவகன்.
பாலியல் வன்முறை முயற்சி குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கின்ற கோவா போலீசாரால் சுமத்தப்பட்டிருக்கின்ற வழக்கு பதிவு செய்யப்பட்ட திகழ் காயதின் ஆசிரியர் தருண் தேஜ்பாலின் வீட்டுக்கு வெள்ளிக்கிழமை மாலை டெல்லி காவல்துறையினர் விரைந்திருக்கின்றார்கள். டெல்லி காவல்துறையினர் சென்றதற்கான காரணம் என்னவென்று உடனடியாக தெரியவில்லை. தேவலா பத்திரிகையின் தலைமை ஆசிரியர் தருண் தேஜ்பாலின் மீது அந்த பத்திரிகையின் வேலை செய்கின்ற ஒரு பெண் பத்திரிகையாளர் பாலியல் தொழில் கொடுத்தார் என்று அந்த குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கின்றார். இந்த விசாரணை ஒருபுறம் இருக்க இந்த சம்பவம் தொடர்பாக பாலியல் பலாத்கார முயற்சி செய்தார் என்று தேஜ்பால் மீது வழக்கு ஒன்றையும் கோவா காவல்துறையினர் பதிவு செய்திருக்கின்றார்கள்.
செய்தியை தந்தவர் பூபாலரட்னம் சேவகன். செய்தியரங்கம் தொடரும்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
அடுத்து பன்னாட்டுச் செய்திகள். நேபாள தேர்தல் குறித்த செய்தி ஒன்று. நேபாளத்தில் நடந்து முடிந்த தேர்தலில் மாவோயிஸ்ட் கட்சி மிகப்பெரிய பின்னடைவை அடைந்திருக்கிறது. அதற்கு உரிய தேவைப்படும் அதற்கு எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கு இடங்கள் கிடைக்கப்பெறவில்லை. இது குறித்த ஒரு ஆய்வுக் கண்ணோட்டம் ஆங்கில மூலம் பிபிசி நேபாள சேவையின் பாகீரத் யோகி. தமிழில் தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
நேபாளத்தில் முன்னாள் பிரதமரும் மாவோயிஸ்ட் தலைவருமான பிரச்சண்டா என்று அழைக்கப்படும் புஷ்ப கமால் தஹால் தலைநகர் காத்மண்டு தேர்தல் தொகுதியில் தோல்வியை தழுவிவிட்டார். அவரை மத்திய போக்குடைய நேபாளி காங்கிரஸ் ராஜன் கேசி தோற்கடித்து விட்டார். 2008 நடந்த தேர்தலில் மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தொகுதியில் வெற்றி பெற்ற மாவோயிஸ்ட் தலைவருக்கு இது மிகப்பெரிய ஏமாற்றம்தான். அப்போது பிரச்சண்டாவுக்கு விழுந்த வாக்குகள் இப்போது மத்திய மிதவாத போக்குடைய நேபாளி காங்கிரசுக்கும் மைய இடதுசாரியான ஒன்றிணைக்கப்பட்ட மார்க்சிச மற்றும் லெனினிச கட்சிக்கும் கிடைத்திருக்கின்றன. பெரும்பான்மை வாக்குகள் அடிப்படையில் பிரதிநிதிகள் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் 240 தொகுதிகளில் 150 மேற்பட்ட இடங்களில் மாவோயிஸ்டுகள் 3rd இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கார்கள். இன்னும் விகிதாசார அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படவுள்ள 335 பேரிடம் இதே நிலைதான் இருக்கும் என்றும் முடிவாகிவிட்டது. இந்த தேர்தலில் மோசடிகளும் முறைகேடுகளும் நடந்துள்ளதாகவும் அதனால் வாக்குகள் என்னும் வேலைகளை நிறுத்தாவிட்டால் புதிதாக அமையும் அரசியலமைப்பு அவையில் பங்கெடுக்கப் போவதில்லை என்றும் பிரச்சண்டா அறிவித்திருந்தார். ஆனால் அதற்கு தேர்தல் ஆணைய அதிகாரிகள் செவி மடுக்கவில்லை. அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்ட்டர் உட்பட சர்வதேச தேர்தல் கண்காணிப்பாளர்களும் நேபாள தேர்தல் பெரும்பாலும் அமைதியாகவும் நீதி நியாயமாகவும் நடந்திருப்பதாக அறிவித்துவிட்டனர். நேபாளம் அதன் அபிவிருத்தி செலவினங்களின் 2/3 வெளிநாட்டு உதவிகளுக்காக ஆசியாவின் 2 பெரும் சக்திகளான இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடுவே சிக்கிக் கொண்டிருக்கிறது. என்றிருக்கின்ற சர்வதேச சூழ்நிலையில் மாவோயிஸ்டுகள் இந்த அரசியல் நடைமுறையை புறக்கணித்துவிட்டு தனியாக பயணித்து எதுவும் ஆகப் போவதில்லை என்று அரசியல் அவதானிகள் கூறுகின்றனர். 10 கால ஆயுத கிளர்ச்சியில் சுமார் 15,000 மக்கள் பலியாகியிருந்த நிலையில் 2000
2006 மாவோயிஸ்டுகள் அமைதி உடன்படிக்கை ஒன்றில் கைச்சாத்திட்டனர். 2008 நடந்த அரசியலமைப்பு அவைத் தேர்தலில் பிரதமரான பிரச்சண்டா இராணுவ தளபதியை பதவி நீக்கெடுத்த முயற்சி தோல்வி கண்ட நிலையில் 9 மாதங்களில் அந்த பதவியை துறந்தார். அதன் பின்னர் நேபாளம் 5 அரசாங்கங்களை பார்த்துவிட்டது. அவற்றில் 2 மாவோயிஸ்டுகளின் தலைமையில் அமைந்தன. போரின் பின்னர் பிரச்சண்டா உள்ளிட்ட மாவோயிஸ்டுகளின் மூத்த தலைவர்கள் ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதாக விமர்சனங்கள் எழுந்தன. அடித்தட்டு மக்களை அவர்கள் மறந்துவிட்டதாக முறைப்பாடுகள் வந்தன. பழமைவாத பண்புகளுக்கும் அகிம்சைக்கும் பேர் போன நேபாளத்தில் 2 நூற்றாண்டுகளுக்கு மேல் இருந்த முடியாட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து ஆட்சி முறையை மாற்றியமைக்கப் போவதாக மாவோயிஸ்டுகள் ஆட்சிக்கு வர முன்னர் பிரச்சாரம் செய்திருந்தார்கள். ஆனால் அவர்களின் செயற்பாடுகள் முன்னர் சொன்னதைப் போல இருக்கவில்லை என்று விமர்சகர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். நேபாளத்துக்கான புதிய அரசியலமைப்பை விரைவாக விரைந்து முடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கு பல தடவைகள் முயன்றும் முடியாமல் போன நிலையில் கடந்த அரசியலமைப்பு சபை கலைந்து போனது. மாகாணங்களின் எண்ணிக்கை, ஆட்சி முறை போன்ற கருத்து பேதங்களால் முக்கிய அரசியல் கட்சிகளால் கடைசி வரை ஒற்றை கருத்துக்கு வர முடியாமலே போய்விட்டது. இன்னும் ஓராண்டு காலத்துக்குள் புதிய அரசியலமைப்பை வரைந்து முடிப்பதாக இம்முறை தேர்தலில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த முக்கிய கட்சிகள் உறுதியளித்திருந்தன. ஆனால் புதிய அரசியலமைப்பு சபையை பகிஷ்கரிக்கப் போவதாக பிரதான மாவோயிஸ்ட் கட்சியும் அதிலிருந்து பிரிந்து போன தரப்பினரும் கூறியிருக்கின்ற நிலையில் புதிய அரசியலமைப்பு கூடிய விரைவில் சாத்தியமா என்ற கேள்விகளே எழுந்திருக்கின்றன. கடந்த காலங்களில் நேபாள அரசியல் கட்சிகள் பேச்சுவார்த்தைகள் மூலமாக இக்கட்டான பல குழப்ப நிலைமைகளை சமாளித்திருக்கின்றன. சர்வதேச அழுத்தங்கள் தம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் மாவோயிஸ்டுகள் இம்முறையும் பேச்சுவார்த்தை மூலமான தீர்வுக்கு உடன்பட வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுவார்கள் என்றுதான் தெரிகிறது.
நேபாள தேர்தல் முடிவுகள் குறித்து பிபிசி நேபாள சேவையின் பாகீரத் யோகியின் ஆய்வுக்குறிப்பை தமிழில் தந்தவர் ஜெயபிரகாஷ் நலசாமி. 50 ஆண்டுகளுக்கு முன்னர் சரியாக 1963 நவம்பர் 22 அமெரிக்காவில் கொல்லப்பட்ட அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கென்னடியின் மரணம் தொடர்பில் இன்றும் நீடிக்கும் மர்மம் குறித்து ஆராய்கிறார் நிக் பிரையண்ட். தமிழில் தருகிறார் பூபாலரட்டம் சேவகன்.
50 வருடங்களுக்கு முன்னதாக இதே நாளில், அதாவது 1963 நவம்பர் 22 அமெரிக்காவில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அன்றுதான் அமெரிக்காவின் அதிபர் ஜான் எஃப் கென்னடி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். அப்பொழுது அவருக்கு 46 வயது மாத்திரமே. தனது முதலாவது பதவிக்காலத்தில் அரைவாசியை மாத்திரம்தான் அவர் முடித்திருந்தார். அவர் இருந்திருந்தால் எப்படியான ஒரு அதிபராக தொடர்ந்திருப்பார் என்று இன்று வரை எவராலுமே ஊகிக்க முடியாமல் இருக்கின்றது. வியட்நாம் போரில் அமெரிக்காவை ஈடுபடுத்தியிருப்பாரா, அல்லது அவரது தனிப்பட்ட வாழ்க்கையை அவரை வீழ்த்தியிருக்குமா என்பதெல்லாம் இன்னும் விடை காண முடியாத கேள்விகள். ஆனால் அன்று நடந்த அந்த நிகழ்வுகள், தொலைக்காட்சிகளில் வந்த அந்த மங்கிய காட்சிகள் இன்று வரை பலரது மனதில் அழியாத நினைவுகளாக திகழ்கின்றன. அமெரிக்காவிலும் உலகிலும் மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு பயணத்தை வெள்ளை மாளிகையில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அழகி அந்த ஜோடி ஆரம்பித்திருக்கின்றது. வெகுவாக வரவேற்கின்ற சனக்கூட்டம், அழகான பிங்குடை, கூரை இல்லாத நீண்ட கார், மனதில் பதிந்த மிகவும் பரிச்சயமான காட்சி.
அந்த மோட்டார் பவனை சென்று கொண்டிருந்த பாதையில் என்னமோ நடந்துவிட்டது. ஆமாம் ஆமாம் ஆமாம், திரும்பவும் கூறுகிறேன், அந்த பாதையில் ஏதோ நடந்துவிட்டது.
பிரபலமான அந்த இறுதிக் கணங்கள் படம் பிடிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவற்றின் கொடூரம் காரணமாக அவற்றை உங்களுக்கு காண்பிக்க முடியாது.
ஒரு நிமிடம், ஒரு செய்தி வருகிறது. நேரடியாக பார்க்லாண்ட் மருத்துவமனையில் பில் ஹாம்டனுக்கு உங்களை இணைக்கிறோம்.
அதிபர் கென்னடி படுகொலை செய்யப்பட்டு விட்டார். இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. அவர் இறந்துவிட்டார்.
அவருக்கு 46 வயது மாத்திரமே. 1000க்கும் அதிகமான சில நாட்களே அவர் அதிபராக இருந்திருக்கின்றார். பியர்ஸ் அல்மன் அன்று செய்தியாளராக இருந்தவர். 3 துப்பாக்கிச்சூடுகள் நடத்தப்பட்ட அந்த இடத்துக்கு எதிராக அவர் அன்று நின்றிருந்தார்.
This is 50 years later and I'm in the same spot.
50 ஆண்டுகளுக்கு பிறகு அதே இடத்தில் நான் இப்பொழுது நிற்கிறேன். இங்கிருந்தபடி ஜாக்கியையும் அதிபரையும் நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. கார் அப்படியே வந்து மெல்ல திரும்பியது. நான் திரும்பினால் அது எனக்கு நேராக இருந்தது. அந்த 7-8 செகண்டுகள் அப்படியே எனக்கு நினைவில் மீண்டும் வருகிறது. அது ஸ்லோ மோஷனில் ஞாபகமாக தெரிகிறது. எனக்கு எல்லாமே அப்படியே நினைவில் நிற்கிறது.
ஹாவி லீ ஆஸ்வால்ட் என்னும் அமெரிக்க முன்னாள் மரைன் சிப்பாய் தான் அந்த கொலையை செய்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் 2 நாட்களின் பின்னர் அவரும் கொலை செய்யப்பட்டுவிட்டார். 24 வயதான ஒரே ஒரு தனிநபர் $27 பொறுமதியான ரைஃபிளால் தமது அதிபரை கொலை செய்து விட்டார் என்பதை 1/3 அமெரிக்கர்களால் இன்னமும் நம்ப முடியவில்லை. ஆனால் இதுகுறித்து கூறப்படுகின்ற சதிக்கதைகளில் பெரும்பாலானவையும் நம்ப முடியாதவையே. உலகின் மிக பிரபலமான அந்த கொலையில் என்ன நடந்தது என்பது குறித்து சரியான தகவல்கள் எதுவும் இன்னமும் கிடையாது. அவர் தொடர்ந்து உயிரோடு அதிபராக இருந்திருந்தால் எப்படி நடந்திருப்பார் என்பதும் எவருக்கும் அனுமானிக்க முடியாததுதான். சரித்திர ஆசிரியர்களை விட மக்கள் அவர் பற்றிய மிகவும் கனிவான நினைவுகளை வைத்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த கதை குறித்து எல்லோருக்கும் ஒரு கவர்ச்சி இருப்பதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், அந்த கதையின் முடிவை நாம் எப்படி வேண்டுமானாலும் அனுமானித்துக் கொள்ளலாம் என்பதால் தான்.
பிபிசியின் நிக் பிரையண்டின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் பூபாலரட்னம் சீவகன். இத்துடன் செய்தியரங்கம் நிறைவுபெறுகிறது. அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
லண்டனில் உள்ள வீடொன்றில் 30 வருடங்களாக 3 பெண்களை தடுத்து வைத்திருந்த 67 வயதான தம்பதிகள் பிரிட்டிஷ் குடிமக்கள் அல்ல என்றும், 1970 ஒரு தடவை கைது செய்யப்பட்டவர்கள் என்றும் போலீசார் கூறியிருக்கிறார்கள். உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை நோவேயின் மேக்னஸ் கார்ல்சன் வென்றிருக்கிறார். அல்கொய்தா தலைவர் ஒசாமா பின் லாடனை அமெரிக்க சிஐஏவர்கள் பாகிஸ்தானில் கண்டுபிடிக்க உதவி செய்ததாக கருதப்படும் ஷகீல் அஃப்ரி மீது பாகிஸ்தான் போலீசார் கொலை குற்றச்சாட்டு தாக்கல் செய்திருக்கிறார்கள்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.